الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون وقال رسول الله صلى الله عليه وسلم الصدقة على المسكين صدقة وعلى ذوي القرابة اثنان صدقة وصلة أو كما قال عليه الصلاة والسلام شنگي كوريا غنية تركوريا ميلان پريار خلي غنوان غلي شهودر خلي انبير كوريا تايمار خلي سهودر خلي அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு சில தேவைகளையும் ஏற்படுத்தி அந்த தேவைகளுக்குரிய சாதனங்களையும் வஸ்துக்களையும் படைத்து தந்ததோடு சில கட்டளைகளையும் உத்தரவுகளையும் நமக்கு பிறப்பித்திருக்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மாத்திரம் கூறிக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை உத்தரவுகளை விடுவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அல்லது 24 மணி நேரமும் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய உத்தரவு என்று கூறிக்கொண்டு வெறும் வணக்கங்கள்ல இபாதத்துல மாத்திரம் ஈடுபடுவதற்கும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. இரண்டிலேயும் ஈடுபடணும். அல்லாஹுடைய கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டும், அவனுடைய உத்தரவுகளையும் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஹலாலான முறையில தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் ஈடுபடலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சில கட்டளைகள் உடலால மாத்திரம் செய்யக்கூடியது, இன்னும் சில உத்தரவுகள் பொருளால் மாத்திரம் செய்யக்கூடியவை, இன்னும் சில கட்டளைகள் உத்தரவுகள் இருக்குகின்றது உடலாலும் பொருளாலும் இணைந்து செய்யப்படக்கூடியவைகள். உடலால மாத்திரம் செய்யப்படக்கூடிய கட்டளைகள்ல மிக முக்கியமானது தான் தொழுக, அதே மாதிரி ஜிக்ர செய்வது, குரான் ஓதுவது, இவைகள் உடலால மாத்திரம் செய்யக்கூடிய அமல்கள், வணக்கங்கள். இன்னும் சிலது இருக்குகின்றது உடலாலும் பொருளாலும் சேர்ந்து செய்யக்கூடியது. உதாரணத்திற்கு ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்காக வேண்டி மனிதன் பொருளையும் செலவழிக்க வேண்டும், அதற்காக வேண்டி தன்னுடைய உடலையும் பாவிக்க வேண்டும். இன்னும் ஒரு வணக்கம் இருக்குகின்றது என்றால் அது வெறும் பொருளால மாத்திரம் செய்யக்கூடியது, அதற்கு ஜக்காத் என்று கூறப்படும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எப்படி இஸ்லாத்துல தொழுகை முக்கியமானதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஜக்காத்தும் மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான இபாதத். ஐந்து கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹ் ஜக்காத்தை ஏற்படுத்தி இருக்குகின்றான். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 32 இடங்களில் அல்லாஹ் தொழுகையுடன் ஜக்காத்தை இணைத்தே கூறியிருக்குகின்றான். சுமார் 32 இடங்கள்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடன் ஜக்காத்தை இணைத்திருக்குகின்றான். தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றோம். ஜகாத்தின் மூலமாக அடியார்கள் மற்ற அடியார்களுடைய தொடர்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஜகாத் கொடுப்பதின் மூலமாக மற்றவர்களின் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய, அன்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். யாரு ஜகாத் கொடுக்க மாட்டாரோ அவருக்கு பொருளில் பேராசை ஏற்பட்டுவிடும். அந்த பேராசையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதில்லை. எவர் ஜக்காத்தை கொடுக்குகின்றாரோ அதன் மூலமாக ஏழை எளியவர்கள் வறியவர்கள் மீது அன்பு, பாசம், இரக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த ஜக்காத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த பல சமூகங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்குகின்றான். நம்முடைய உம்மத்திற்கு கடமையாக்கிய அதே விதத்தில் என்று சொல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருந்தான். குரான்ல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை பற்றி சொல்லக்கூடிய வேளையில وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ وَإِقَامَ الصَّلَاةِ وَإِيتَاءَ الزَّكَاةِ. அந்த இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் சில தலைவர்களை சில இமாம்களை நாம் ஏற்படுத்தினோம். எங்களுடைய அனுமதி உத்தரவை கொண்டு தான் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். மேலும் அவர்களுக்கு நாங்கள் வஹியாக அறிவித்தோம், வஔஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத், நல்ல காரியங்களை நீங்க செய்யணும், தொழுகையை நிலை நாட்டோனும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் வந்தவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் கொடுக்கும்படி உத்தரவிட்டு இருக்கின்றான். ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எப்படி தொழுகை கொண்டு ஏவுவார்களோ அதே மாதிரி ஜகாத்தை கொண்டும் ஏவி இருக்கின்றார்கள். ஹதரத் ஐசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி கூறுவார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஜஅலனி முபாரக்கன் ஐந்தமா குந்த் வ ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. அல்லாஹ் அதாவது என்னை ஆக்கி விட்டான், பரக்க செய்யப்பட்டவனாக என்னை ஆக்கி இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் எனக்கு வசிய செய்து விட்டான், நான் தொழுகையை தொழணும், ஜக்காத்தை கொடுக்கணும், உலகத்துல நான் ஹயாத்துடன் உயிருடன் இருக்கும் காலம் எல்லாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, நபி அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கிய மாதிரி நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த ஜகாத்தை கடமையாக்கி இருக்குகின்றான். நாங்க குர்ஆன் ஆரம்பத்துல திறந்த உடனேயே அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَهُمْ بِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. அந்த சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இதுல சந்தேகமே இல்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டு இது முத்தக்கின்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு நேரான வழியை காட்டும் என்று கூறிவிட்டு அந்த முத்தக்கின்கள் யாரு, மறைவானவற்றை மறைமான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளுவாங்க, தொழுகையை நியமமாக தொழுவாங்க, ஜகாத்தையும் கொடுப்பாங்க, அவர்களுடைய பண்புகள் அல்லாஹ் கூறிக்கொண்டு வந்து கடைசியில கூறுகின்றான், உலாஇகா அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇகா ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் அல்லாஹுடைய புறத்தில் நின்று உண்டான அந்த நேர் வழியில சரியான வழியில் இருக்குகின்றார்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்நியவர்களுடைய விடயத்தில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வேலை இல்ல. அவர்கள் அவர்களுடைய குஃபுரில் இருந்து பாவங்கள் இருந்து தௌபா செய்துட்டு தொழுகையை நியமமாக தொழுது ஜகாத்தை கொடுத்து அவர்களை விட்டுடுங்க, அவர்களுடைய வழியில் அவர்களை விட்டுடுங்க. ஃபஇன் தாபு வஅகாமு ஸலாத வஆத்தவு ஸகாத ஃபஹல்லு ஸபீலஹும், அவர்கள் தன்னுடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்து தொழுகையை நியமமாக தொழுது வந்து ஜகாத்தையும் சரிவர கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய பாதையில விட்டுருங்க. வேறொரு ஆயத்துல குறிப்பிடுகின்றான், ஃபஇன் தாபு வஅகாமு ஸலாத வஆத்தவு ஸகாத ஃஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் தீனில் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கிறாங்க, தொழுகையை சரிவர நிறைவேற்றுறாங்க, ஜகாத்தையும் சரியா கொடுக்கறாங்க, அப்படின்னு அவங்க மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாக இருப்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இஸ்லாத்துல மற்ற வணக்கங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குகின்றதோ அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்துக்கும் மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கின்றான். ஆனால் ஜக்காத் அல்லாஹ் சொல்லக்கூடிய வேலையில உங்களுடைய பணத்தால கொடுங்கன்னு சொல்லல, நாம் தந்ததிலிருந்து நீங்க கொடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு தந்ததிலிருந்து தான் நீங்க கொடுக்கணும். நீங்களாகவே உலகத்திற்கு வரும்போது எதையும் எடுத்துக் கொண்டு வரல்ல, நீங்க உலகத்திற்கு வரும்பொழுது உடுத்து கொண்டு வரல, நீங்க உலகத்திற்கு வரும்போது வெறுங்கையோட வந்தீங்க, உலகத்திற்கு வரும்போது நிர்வாணமா வந்தீங்க, எதையும் எடுத்துக்கொண்டோ உடுத்துக்கொண்டோ வரல, உங்களுக்கு எதுவுமே இருக்கல்ல, உங்களை தந்த ஆற்றல்கள் திறமைகள் சக்திகள் அனைத்தும் அது எங்களுடைய புறத்திலிருந்து, அதனால நாம் தந்ததிலிருந்து நீங்க கொடுங்க. நல்லவர்களை பற்றி கூறும் பொழுது நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஏன் இந்த சக்காத்த கடமையாக்கினான்? உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் பணக்காரர்களாக ஆக்கல்ல, எல்லோரையும் பணக்காரர்களாக ஆக்கிட்டா அந்த பணக்காரர்களுக்கு யாரு வேலைகளை செய்து கொடுக்கிறது, அவர்களுடைய ஜக்காத்தை யாரு வாங்குறது? உலகத்தில் அல்லாஹ் எல்லோரையும் ஏழைகளாக படைத்து விட்டா இந்த ஜக்காத்துடைய அமலை இந்த இபாதத்தை உலகத்தில் நடக்கவே முடியாது, எல்லாரும் ஏழைகளாக ஆகிவிட்டால். அதனால் அல்லாஹ் கூறுகின்றான், சிலர்களை செல்வந்தர்களாக சிலர்களை ஏழைகளாக நான் படைத்திருக்கின்றேன். அந்த ரப்புடைய ரஹ்மத்தை அவங்கள பங்கு வைத்தாங்க, அந்த ரப்புடைய அருளை அவர்களா பங்கு வைத்து விட்டார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாதி துன்யா, உலகத்துடைய அவர்களுடைய தேவைகளை நாங்க பங்கு வைத்து விட்டோம். வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகிது பஅதஹும் பஅதன் சுக்ரியா, அவர்களில் சிலருடைய அந்தஸ்தை சிலரை விட நாங்க உயர்த்தி இருக்கின்றோம். ஏன்? அந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களின் மூலமாக ஏதாவது வேலைகளை வாங்கிக் கொள்வதற்காக. அதனால மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எல்லோரையும் அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்கிவிட்டால் ஜக்காத் வாங்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லோரையும் அல்லாஹ் ஏழைகளாக ஆக்கிவிட்டால் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் சிலர்களை பணம் கொடுத்து சிலர்களை ஏழைகளாக ஆக்கி இருக்குகின்றான். ஏன்? பணக்காரர்களின் மூலமாக ஏழைகளுடைய தேவை, ஏழைகளின் மூலமாக செல்வந்தர்களுடைய சில தேவைகள் பூர்த்தியாகுவதற்காக. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் நினைக்க கூடாது அவர்கள் அந்தஸ்து குறைந்தவர்கள், அவர்களுக்கு மதிப்பு இல்ல, கண்ணியம் இல்ல, அவர்கள் இல்லாவிட்டால் இந்த ஜக்காத்துடைய அமல உலகத்தில் எங்களால செய்யவே முடியாமல் ஆகிவிடும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதோட நாங்க பார்க்கலாம், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் விசேஷமான கருணை. கடந்த கால உம்மத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உம்மத்தின் மீது ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். 50 நேர தொழுகை ஒரு நாளைக்கு அவர்களை கடமையாக்கி இருந்தான். அந்த இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 5 வேளை, அதே மாதிரி சில உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் ஒரு வருடத்தில் 6 மாத நோன்பை கடமையாக்கி இருந்தான். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? வருடத்தில் ஒரே ஒரு மாதம். அதே மாதிரிதான் சில உம்மத்தினர்களுக்கு அவர்களுடைய உணவு உடை அவர்களுடைய தேவை போக மிச்சமுள்ள அனைத்தையும் கொடுத்துரும் ஜகாத். இன்னும் சிலர்களுக்கு 125 அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அத மாதிரியும் அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு 2.5% ஜகாத் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதுவும் எல்லா பொருளிலேயும் அல்ல, எந்த அளவுக்கு நீங்க சிரமம் கூடுமோ அந்த அளவுக்கு ஜகாத்துடைய அளவு குறைவோ, எந்த அளவுக்கு சிரமம் குறைவோ அந்த அளவுல ஜகாத் கூடுதலாக கொடுக்கணும். உதாரணமா எங்களுக்கு புதையல் சொல்லி உண்டிருக்கு, ஒரு ஆளுக்கு புதையல் கிடைச்சிருச்சு. வஃபில் வஃபில் ரிகாசி அல் ஹுமுஸ் நபி அவங்க சொன்னாங்க, புதையல் பொருள் கிடைத்தால் அதுல ஜகாத் 5 ரவுண்ட கொடுக்கணும். ஏன்? புதையலுக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களா, சிரமப்பட்டீங்களா? அது அல்லாஹ் ஒரு கிஃப்டாக யாருக்கு விரும்பினாலும் அவர்களுக்கு புதையலை கொடுக்குகின்றான். அதுல 1 வருஷம் போகணும் என்ற நிபந்தனையும் இல்ல. ஏன்? உங்களுக்கு இலவசமாக அந்த புதையல் கிடைக்குது, அதனால் அதுல அல்லாஹ் 1/5 ஏற்படுத்தினான். அடுத்தது இரண்டாவது, நீங்க விவசாயம் எடுத்து எடுத்துக் கொள்ளுங்க. விவசாயத்திலையும் 2 வகை இருக்குது. ஒன்று, வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த நீரை கொண்டு நீங்க விவசாயம் செய்றீங்க, அப்படின்னு அந்த விவசாயத்துல 10 லொண்டு கொடுக்கணும். நீங்களாகவே தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து மோட்டார் செய்து பைப் போட்டு நீங்க செலவழிச்சு விவசாயம் செய்றீங்க, அப்பொழுது அதுல இருந்து 20 லொண்டு கொடுக்கணும். ஏன்? அதுல உங்களுடைய சிரமம் கூட, அதனால ஜகாத்துடைய அளவெல்லாம் குறைச்சிட்டான். அதற்கு பின்னால வியாபாரம் தொழில் எடுத்துக் கொள்ளுங்க. காலை முதல் மாலை வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, சிரமப்படுறீங்க, வெயில்ல போறீங்க, குளிர்ல போறீங்க, ஸ்னோல போறீங்க, அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? தொழில் வியாபாரத்துல 40 ரவுண்டு 102 வீதம் ஏற்படுத்தி இருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலத்தில் உம்மத்தினர்களுக்கு விதியாக்கின அதே அமல்களை எங்களுக்கு விதியாக்கினாலும் அதுல பல சலுகைகளை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஜகாத் மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான இபாதத், மிக முக்கியமான வணக்கம். அது வெறும் வியாபாரத்தில் மாத்திரமல்ல, அனைத்திலையும் பல விடயங்கள்ல வியாபார பொருட்கள் இருக்குது, அதே மாதிரி விவசாய பயிர்கள் இருக்குது, அதே மாதிரி ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள்ல இருக்குது, அதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த புதையல் பொருள் இருக்குது. ஆனா அதிகமா இப்பொழுது நாங்க எடுத்துக்கொண்டோம் இந்த சபையில இந்த மஜ்லிஸ்ல விவசாயம் செய்யறவங்க ரொம்ப குறைவு, அதே மாதிரி பண்ணைகள் வைத்திருக்க கூடியவங்க மிருகங்களோடு சம்பந்தப்பட்டவங்க மிக குறைவு. அதிகமா நாங்க எடுத்துக்கொண்டோம் ஒன்று அவங்க வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது வியாபாரிகளாக இருப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஜகாத்தை யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எட்டு கூட்டத்தார்களை குறிப்பிடுகின்றான். இந்த எட்டு கூட்டத்தார்களின் மீது ஜகாத் கடமை. இன்னமஸ் ஸதகாது லில் ஃபுகராஈ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன் வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னி ஸபீல் ஃபரீதத்தன் மின் அல்லாஹ். சதகாவ அல்லாஹ் எட்டு கூட்டத்தார்களின் மீது விதியாக்கி இருக்குகின்றான். முதலாவது லில் ஃபுகரா, ஃபக்கீர்களுக்கு, வல் மசாகீன், இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு, மூணாவது வல் ஆமிலீன், அந்த ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு, வல் ஆமிலீன வ ஃபிர் ரிகாப், ஐந்தாவது என்ன, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிமைகளை உரிமை விடுபவர்களின் மீது. யாராவது ஒரு ஆளுக்கு உரிமை சீட்டு எழுதப்பட்டுடுச்சு, அதற்கு பணம் தேவை, அப்ப அவரை ஒரு அடிமையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். வல் காரிமீன், கடனாளி, அவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். வஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில புனித போர் ஜிஹாத்ல கலந்து கொள்ளக்கூடியவர்கள், வஃபீ ஸபீல், எவர் அதாவது பிரயாணியாக இருக்கிறாரோ, எவர் பிரயாணத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, இவர்கள் இந்த எட்டு கூட்டத்தார்களுக்கு ஜகாத் கடமை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால முதலாவது நாங்க பார்க்கலாம், இன்னம சதகாத்து லில் ஃபுகரா. இந்த இன்னமா என்ற வார்த்தை கிரேமர்ல ஹஸர், அதாவது இவர்களுக்கு மாத்திரம்தான், இந்த எட்டு கூட்டத்தார்களுக்கு மாத்திரம்தான் ஜக்காத்து. அதனால பள்ளிகள் கட்டுறதற்கு ஜக்காத்தேலா, மதரசாக்களுக்காக வேண்டி ஜக்காத்தேலா. ஆனா மதரசால ஓதக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அது வேற, என்ன அவங்க ஃபக்கீர்ல மிஸ்கீன்ல சேருவாங்க. பொதுவா மதரசாவுடைய பில்டிங்க்கு அல்லது பள்ளிகள் கட்டுவதற்கு அல்லது கிணறுகள் தோண்டுவதற்கு அல்லது பாதைகள் வெட்டுவதற்கு இல்ல, ஜகாத் யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ் எட்டு கூட்டத்தார்களை குறிப்பிட்டு விட்டான். இன்னமா சதகாத்துலில் ஃபுகரா, முதலாவது ஃபுகரா ஃபக்கீர். ஃபக்கீர் என்ன? இமாம்கள் குறிப்பிடுறாங்க, ஃபக்கீர் என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய ஒரு $100 தேவை, கனடியன் டாலர் தேவை. ஆனா அவரை கிடைக்குது ஒரு $30 தான், $20 தான் கிடைக்கும். அவருடைய மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லோருடைய தேவையை பூர்த்தி செய்ய அவருக்கு $100 தேவைப்படுது, ஆனா அவர்கிட்ட ஒரு $30 தான் அவரே கிடைக்குது, இவர் ஃபக்கீர். அதற்கு பின்னால் உள்ள மிஸ்கீன் அவர் எடுத்துக்கொண்டா, அவருக்கும் $100 தேவை, ஆனா அவருக்கு ஒரு $80 கிடைக்குது. அப்ப ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளலாம். ஒரு ஃபக்கீருக்கு $100 தேவை, ஆனா அவருக்கு கிடைக்கிறது $30, அப்ப மீதம் $70 இல்லாம எப்படியும் அவரால் சமாளிக்கலாம். ஆனா மிஸ்கீன் எடுத்துக்கொண்டா அவருக்கும் $100 தேவை, $80 கிடைக்குது, ஆனா எப்படியும் ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால முதலாவது ஃபக்கீர்கள், இரண்டாவது மிஸ்கீன்கள், அது உலகத்துல நாங்க பார்க்கலாம் அதிகமாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டு இருக்குகின்றார்கள். வல் ஆமிலீன அலைஹா, மூன்றாவது பிரிவினர்கள், அந்த ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவங்க. யாரு ஜகாத்தை மக்கள்கிட்ட வசூல் செய்கின்றார்களோ அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கும் ஜகாத்திலிருந்து ஒரு அளவை கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நபி அவர்கள் சில ஆட்கள் அதுக்கிண்டே ஏற்படுத்தி இருந்தாங்க. அவங்க மக்கள்கிட்ட போய் எடுத்துக்கொண்டு வருவாங்க, ஜகாத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு வருவாங்க. மிருகங்களா இருந்தா மிருகங்கள் எடுப்பாங்க, விவசாயமா இருந்தா அந்த அதற்குரிய அந்த தானியங்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தால் அந்த பணத்தை தான் ஜகாத்தா கொடுக்கணும். ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு. இப்ப நாங்க சில இடங்கள்ல பார்க்கின்றோம், ஒரு ஆளுக்கு ஜக்காத் கடமையாகிருச்சு. இவர் அந்த ஜக்காத்துடைய ஒரு தொகையில் எடுத்து என்ன செய்யறது, அவருடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாம் அரிசி மாவு சீனி இதெல்லாம் பங்கு வைக்கிறது. ஜக்காத் ஒரு ஆள் வியாபாரம் செய்யக்கூடிய வேலையில நீங்க வியாபாரம் செய்யறீங்க பணத்தை கொண்டு, அதனால அந்த பணத்தை கொண்டு தான் ஜக்காத் கொடுக்கணும். நீங்க அரிசி மாவு கொடுக்கணும், குடும்பம் கூட சதக்காட ஹதியாவோட சேர்த்துக்கோங்க. ஆனா ஜக்காத் பொருள் இருக்குது, நீங்க பணத்தை கொண்டு வியாபாரம் செஞ்சு கணக்கு பாக்குறதுனால பணத்தை கொண்டு தான் அதற்கு ஜக்காத். ஆனா விவசாயம் செய்யறீங்க நெல் அரிசி, அதற்கு நெல் அரிசியை கொடுக்கலும். மிருகங்கள் ஒரு ஆள் வைத்திருக்கிறாரு, ஆடுண்டா அவர் ஆடு கொடுப்பாரு, மாடுண்டா மாட்டை கொடுப்பாரு, ஒட்டகம்னா ஒட்டகம் கொடுப்பாரு. அஞ்சு ஒட்டகம் இருந்தா உண்டு, 30 மாடு இருந்தா ஒரு மாடு, 40 ஆடு இருந்தா அதுக்கு நிறைய ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால முதலாவது கூட்டத்தார்கள் இன்னும் சதக்கா தொழில் புக்காரா, இரண்டாவது ஒல் மசாக்கேன் ஒல் ஆமிலேன். ஆனா இந்த ஜக்காத்தை வசூலிக்க கூடியவங்க அதிகமா உலகத்தில் இல்லை. ஏதாவது சில இஸ்லாமிய நாடுகள் அவங்க வைத்திருப்பாங்க, எங்கட ஸ்ரீலங்காவோ அல்லது இது போன்ற நாடுகள் அந்த மாதிரி வசூலிக்க கூடியவங்க இல்ல. ஒல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். நாலாவது கூட்டத்தார்கள் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி யாருக்கு இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் இருக்குதோ அவருக்கெல்லாம் ஜகாத்தை கொடுத்து இஸ்லாத்திற்குள்ள எடுத்தாங்க. ஆனா பின்னாடி இப்ப இஸ்லாம் பலமாக ஆகிவிட்டது, அதனால வராதவங்களுக்கு கொடுக்கிற நுழைந்து விட்டார்களோ, கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, நீவு முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யறது, அவர்களை இஸ்லாத்தில் பலப்படுத்துவதற்காக வேண்டி அந்த முஅல்லஃபத்து குலூப் என்று சொல்லி அந்த மௌலா இஸ்லாம் எங்கட பாஷையில சொல்லுவாங்க, அவர்கள் நாலாவது பிரிவினர்கள். ஐந்தாவது வஃபிர் ரிகாப், அடிமைகளை உரிமை விடுவதில். அதுவும் நபி அவர்கள் வந்து அடிமைகளை உரிமையை விட்டு 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 இஸ்லாத்தை விட்டும் அடிமைத்தனத்தையே எடுத்துட்டாங்க. அது மிகையாகாது, உலகத்தில் அடிமைத்தனத்தை பார்ப்பது சிரமம், அதனால அந்த குரூப்பும் இல்ல. ஒல் ஹாரிமீன், ஆறாவது கடனாளிகள். யாரு கடன் பட்டிருக்குகின்றாரோ அந்த கடனை அடைப்பதற்காகவே என்ன செய்யலாம், அவருக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனா இதனை இமாம்கள் குறிப்பிடுகின்றாங்க, அவர் எதற்கு கடன் எடுத்தாரு, அவர் ஆகுமான அவருடைய முக்கியமான தேவைகளுக்காக ஹலாலான முறையில பாவம் ஏற்படாத விதத்துல கடன் எடுத்தா அவருடைய கடனை அடைப்பதற்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அவருக்கு சரியா சாப்பிடறதுக்கு வழி இல்ல, சரியா உடுக்கிறதுக்கு உடுப்பில்ல, தங்கறது சின்னொரு குடிசையோ வீடோ உண்டில்ல, இந்த அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவருடைய மனைவிக்கு அவருடைய புள்ள குட்டிகளுக்கு இது போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் கடன் பட்டாரு, அல்லது நல்ல முறையில வியாபாரம் பண்ணி லொஸ்ட் ஆகிட்டாரு, அதெல்லாம் நிறைய அவர் கடன் பட்டிருக்கின்றாரு. இந்த ஆகுமான முறையில யாராவது கடன் பட்டிருந்தா அந்த கடனாளிகளுக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனா பாவமான அடிப்படையில் ஒரு ஆள் ட்ரக்ஸ் பாவிக்கிறாரு, பாரு போறாரு, பப்பு போறாரு, இதுக்காகவே நீ கடன் பட்டிருந்தா இது இல்ல. ஆகுமான முறையில இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட முறையில யாராவது கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ அல்லது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழித்து கடன் பட்டிருந்தா அந்த கடனாளிகளுக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத் கொடுக்கலாம். வல்காரி மீன் அடுத்தது என்ன, அல்லாஹுடைய பதில ஜிஹாதுக்கு போறோங்க. முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கு மத்தியில உண்மையான ஜிஹாத் நடந்து கொள்ளக்கூடிய அந்த வேலையில ஒரு முஜாஹித் போறாரு, அவருக்கு ஆயுதத்துக்கு காசு தேவை, பணம் தேவை, அல்லது போற வாகனம், அந்த காலத்துல ஒட்டகம், இந்த காலத்துல வாகனங்கள் தேவைப்பட்ட அதற்கு அந்த முஜாஹிதுடைய உணவுக்கு ஆயுதங்களுக்கு எதற்கு எதற்கு தேவையோ அவருக்கு என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்திலிருந்து பணம் கொடுக்கலாம். எட்டாவது கூட்டம் தான் வபனி சபீல், அதாவது என்ன, பிரயாணி. ஒரு பணக்காரரண்டே வைத்துக் கொள்ளுங்க, என்ன செஞ்சிட்டாரு, ஒரு நாட்டை பேத்துட்டாரு, அவர் போனாரு, அவருடைய தேவைகள் அங்க பூர்த்தி ஆகல, கொண்டு போன காசு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்பொழுது அவர் திரும்பி வரணும் வைங்க. உதாரணத்துக்கு வைங்க, கனடாவுக்கே வந்துட்டாரு, வந்த 2-3 மாசம் இந்த பார்த்துட்டாரு, இப்பொழுது அவருக்கு ஜப் வேலை ஒன்றும் அமைற மாதிரி இல்ல, ஆனா சிலோனுக்கு திரும்பி போறதுக்கு அவருக்கு வசதி இல்ல, ஆனா அவர் பிரயாணி, நாட்டுக்கு திரும்பி போகணும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய வேலையில அவர் திரும்பி போறதுக்கு வேணும்டா என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு டிக்கெட்ட வாங்கி கொடுத்தேன், அவருக்கு இடையில உணவுக்கு தேவைப்பட்ட எடுத்து கொடுக்கலாம். அல்லது இங்கே வந்திருக்கிறாங்க, வேலைகள் ஒன்றுமே இல்ல, அவங்க எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, இப்ப வேலை ஒன்றுமே இல்லாட்டி அவங்க ஃபக்கீர் மிஸ்கின்ல சேர்ந்துருவாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக அல்லாஹுவால் சொல்லப்பட்ட இந்த 8 கூட்டத்தார்கள்ல இன்று ஃபக்கீர்கள் இருக்கிறாங்க, மிஸ்கின்கள் இருக்கிறாங்க, நியூ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கடனாளிகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரயாணிகள் இருக்கிறாங்க. இந்த 5 கூட்டத்தார்கள் இன்று உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அது இல்லாம கடனை ஜகாத்த வசூல் செய்யக்கூடியவங்க ரொம்பவும் குறைவு, அடிமைகளை உரிமை விடக்கூடியவர்களும் மிகவும் குறைவு, அதே மாதிரி இஸ்லாமிய உண்மையான புனித போர் நடக்கக்கூடிய ஊர்களும் குறைவு. அதிகமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஐந்து கூட்டத்தார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்ன, இன்னம சதகா துலில் ஃபுகரா, பன்மையா தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஃபகீருண்டா ஒருமை, ஃபுகராண்டா பன்மை, அதே மாதிரி மசாக்கீனும் பன்மை. இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் பன்மையா சொன்னதனால எங்கட ஷாஃபி மதஹபுல் உள்ள அதிகமான இமாம்களுடைய கருத்து என்ன, ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைந்தபட்சம் மூணு மூணு பேருக்காவது கொடுக்கணும், ஒவ்வொரு கூட்டத்திலேயும் குறைந்தபட்சம் மூணு மூணு பேருக்காவது கொடுக்கணும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல பன்மையா சொல்லி இருக்கிறான். ஃபுகரா என்று பன்மை, மசாக்கீன் என்று பன்மையா சொன்னதனால மூன்று மூன்று பேர். இருந்தாலும் ஷாஃபி மதஹபுல் உள்ள இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க, இந்த பன்மையா சொன்னது என்ன, அதாவது ஜகாத்த இஸ்லாமிய ஆட்சியா இருக்கும் பொழுது அவங்க வசூல் செய்யறாங்க, ஆள் அனுப்பி அவங்க எடுக்கிறாங்க, எடுத்துட்டு கொடுக்கக்கூடிய வேலையில மூணு பேரை விட குறைவா கொடுக்க கூடாதுன்னு அப்படி செஞ்சாங்க, இப்ப தனி நபர் கொடுக்கக்கூடிய வேலையில அவர் ஒவ்வொரு கூட்டத்திலேயே மூணு மூணு பேரு கொடுக்கணும் என்று சொன்னா ஒவ்வொரு ஆளுக்கு சரியா கொடுக்கப்படாது. அதனால பின்னால வந்த ஷாஃபி மதஹபுடைய சில இமாம்கள் அனுமதி தந்திருக்கிறாங்க, ஒரு கூட்டத்துல மூணு பேருக்கு கட்டாயம் இல்ல, தேவைப்பட்ட ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கும் கொடுக்கலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி ஆரம்பத்துல ஷாஃபி மதஹபில் உள்ள முக்கியமான இமாம்கள் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் சரிசமமா கொடுக்கணும். உதாரணமா ஃபக்கீருடைய கூட்டம் இருக்குது, மிஸ்கீனுடைய கூட்டம் இருக்குது, நியூ முஸ்லீம் இருக்கிறாங்க, கடனாளிகள் இருக்கிறாங்க, ஒளிப்போக்கர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும் என்றும் ஆரம்பத்தில் உள்ள சில இமாம்கள் எங்களை ஷாஃபி மதஹபில் உள்ள முக்கியமான இமாம்கள் ஃபத்வா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பின்னால் வந்த இமாம்கள் இதுலேயும் சலுகை தந்திக்கிறாங்க, சரிசமம் இல்ல, தேவைப்பட்ட அவர்களுடைய தேவைகள் எப்படி இருக்குதோ அதற்கு தொதுவா கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதுல இன்னும் ஒரு முக்கியமான மசாலா, அதாவது ஜகாத் பொருள். இப்ப நீங்க இங்க சம்பாதிக்கிறீங்க கனடாவுல, இந்த பொருளை எதற்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்குரிய பணம் அத ஜகாத்த இங்க தான் கொடுக்கணுமா, அல்லது உங்களோட நாட்டுல ஒப்படைக்கலாமா, உங்களோட நாட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாமா? ஷாஃபி மதஹபில் உள்ள அதிகமான இமாம்களுடைய கருத்து என்ன, யாரு எந்த இடத்துல தொழில் செய்கின்றாரோ, வியாபாரம் செய்கின்றார்களோ, அவர் அந்த இடத்துல தான் அவர்கள் என்ன செய்யணும், அந்த பொருள் பணத்துக்குரிய ஜகாத் அந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஜகாத்த வாங்கக்கூடியவர்கள் இல்லாண்டவங்க, இங்க ஃபக்கீர்கள் இல்ல, இங்க மிஸ்கீன்கள் இல்ல, எல்லாமே பணக்காரர்களாக இருக்கிறாங்க, இந்த கட்டத்துல வேண்டுமென்றா என்ன செய்யலாம், அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனாலும் இதுலையும் எங்கட ஷாஃபி மதஹபில் உள்ள பின்னால வந்த இமாம்களுடைய கருத்து அப்படி என்றா, இப்ப சிலர்கள் இங்கிருந்தா இவர்களுடைய குடும்பத்துல நிறைய ஏழப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவர்கள் இந்த ஜகாத்திலிருந்து தூரமாகிருவாங்க, அதனால எங்கட பின்னால் வந்த உலமாக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க சம்பாதித்த ஊருடையும் ஒரு தொகையை கொடுங்க. அப்ப ஆரம்பத்துல சொன்ன அந்த இமாம்களுடைய பேச்சையும் எடுத்த மாதிரி இருக்கும், நீங்க எந்த ஊர்ல சம்பாதிச்சீங்களோ அங்கேயும் ஒரு தொகையை கொடுங்க, உங்களோட சொந்த ஊர் எதுவோ அங்கேயும் கொஞ்சத்தை அனுப்பி வைங்கன்னு சொல்லி பின்னால வந்த இமாம்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த அடிப்படையில அதாவது பின்னால வந்த உலமாக்களுடைய கருத்துப்பட என்ன, நீங்க சம்பாதிக்கிற ஊர்ல ஜகாத் வாங்குவதற்கு தகுதியாக இருந்தாலும் இங்க ஒரு தொகையை கொடுத்து இன்னும் ஒரு தொகை என்ன செய்யலாம், உங்களோட நாட்டுக்கு, உங்களோட எது ஊரோ அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதற்கு பின்னால ஜகாத் எப்ப கடமையாக ஆகும், ஜகாத் கடமையாக ஆகிறது நீங்க ஒரு தொழில ஆரம்பிச்சீங்க, அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்க, அல்லது வேலை செய்ய வேலைக்கு போனீங்க, முதலாவது ஜகாத்துல நீங்க புறக்கணக்கை வச்சுதான் கணக்கு பார்க்கணும். இன்றைக்கு அந்நியவர்களுடைய பல திட்டங்கள்ல ஆக பெரிய திட்டம் என்ன, முஸ்லிம்கள் இந்த ஆங்கில கணக்குக்கு படக்கி விட்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இந்த அரபி மாதம் என்ன தெரியாது, அரபியில புற எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் ஆங்கில கணக்குல படக்கி விட்டதுனால இன்றைக்கு எங்கடவங்க அதிகமானவங்க ஏப்ரல்ல கணக்கு பாக்குறது, எங்கடவங்க அதிகமானவங்க ஜனவரியில கணக்கு பாக்குறது. இப்படி பாக்குறதுனால எவ்வளவு பெரிய ஒரு பாரஸ்பரம் விளைவு என்ன, உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் சூரிய கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 365 நாள், சந்திர கணக்குப்படி ஒரு வருடத்திற்கு 354 அல்லது 355, சந்திர கணக்குப்படி ஒரு வருஷத்துல 354 அல்லது 355, சூரிய கணக்குப்படி 365 வரும், 3-4 வருஷத்துக்கு ஒருக்க 364 வரும். ஆக சூரிய சந்திர கணக்குடைய அடிப்படையில ஒரு வருஷத்துக்கு சுமார் 10 நாள் வித்தியாசம் ஏற்படுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அப்ப நீங்க வளமையா என்ன செய்றீங்க? சூரிய கணக்குப்படியே சரியா ஒரு வருஷம் பூர்த்தியானதோட ஜகாத் கொடுக்கறீங்கன்னு வைங்க. நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய ஜனவரியிலேயோ ஏப்ரலையோ ஸ்டாக் எடுத்து கடன் கொடுக்க ஜகாத் கொடுக்கறீங்க. அப்படி ஒரு வருஷத்துல 10 நாள் வந்தா ஒரு 35 வருஷம் தாண்டினா 350 நாளை நீங்க விட்டுடுறீங்க. ஒரு ஆள் தொடர்ந்து 70 வருஷம் ஜக்காத் கொடுத்தா அவர் 2 வருஷத்துடைய ஜக்காத் அவர் விட்டுடுறாரு. ஏன்? அவர் சூரிய கணக்குடைய அடிப்படையில கணக்கு பார்த்ததுனால 35 வருஷத்துக்கு 350 நாள், 70 வருஷத்துக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு 350 நாள். இந்த 70 வருஷ வாழ்க்கையில அவர் தனியா கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுத்தாலும் 2 வருடத்துடைய ஜக்காத் அவர் அறியாமல் விட்டு விடுகின்றார். அதே மாதிரி தான் ஷாஃபி மதபுல ஒரு ஆளுக்கு தொழுக. எப்ப தொழுக? ஒரு ஆள் மேஜர் ஆகிட்டார், ஒரு வாலிபன், அவனுக்கு உடனடியா தொழுக அதுல இருந்து கடமை. அப்ப உடனடியா தொழுக கடமையாக ஆகுது. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யல, 15 வயதை தாண்டியும் அவர் மேஜர் ஆகல. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்துப்படி வயதை கொண்டு சின்னுல் புலூக் வயதை கொண்டு அவர் மேஜர் ஆகிட்டாரு. 15 வயது பூர்த்தி ஆகிட்டார், அவர் மேஜர் ஆகிட்டாரு. இந்த 15 வயதை எதை கொண்டு கணக்கிட்டது? நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த சூரிய கணக்கு வச்சு தான் பாப்பீங்க. இப்ப ஒரு ஆள் செய்யல, மேஜர் ஆகல, 15 வயசு பூதியாகிருச்சு, இப்பொழுதிலிருந்து அவருக்கு தொழுக கடமை, அதற்கு பின்னால தொழுகைகளை விட்டா கல்லா செய்யணும். இப்ப இவர் 15 வயது அந்த சூரிய கணக்கை வைத்து பார்க்கக்கூடிய வேலையில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 நாள் டிஃபரண்ட் தான். 15 வருஷத்துக்கு சுமார் 150 நாளுடைய தொழுகையை அவர் அறியாம விட்டுடுறாரு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால எங்களுக்கு உள்ளது புறக்கணக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், எஸ் அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீதுலின்நாசி வல் ஹஜ். நாயகமே, அவங்க வந்து உங்கள்கிட்ட தலைப்பிறைகளை பற்றி வந்து கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க, குல் ஹிய மவாகீதுலின்நாஸ், மனிதர்களுக்கு நேரத்தை காட்டக்கூடியது, ஹஜ்ஜுடைய காலத்தை அறிவிக்கக்கூடியது, அதனால எங்களுக்கு கணக்கு பார்க்கணும், சந்திர கணக்கு தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஜகாத் யாருக்கு எப்ப கடமை? அவர் அந்த சந்திர கணக்கை வைத்து, பிறை கணக்கை வைத்து, உதாரணமா முஹர்ரம் தலைப்பிறையில அவர் வேலை செய்ய ஆரம்பித்தாரு, அல்லது அவர் பிசினஸ் செய்ய ஆரம்பித்தாரு, அடுத்த வருஷம் முஹர்ரம் தலைப்பிறைக்கு அவருடைய ஒரு வருஷம் பூர்த்தியாக ஆகிவிடுகின்றது. ஷாஃபி மதஹபல நிபந்தனை என்ன? நீங்க ஜக்காத் கொடுக்கிறதுக்கு பிறை கணக்குப்படி ஒரு வருஷம் உங்களுக்கு பூர்த்தி ஆகிரணும். சென்ற வருஷம் தலைப்பிற முஹர்ரத்துல அவர் தொழிலையோ வியாபாரத்தையோ ஆரம்பிச்சாரு, இந்த வருஷம் முஹர்ரம் தலைப்பிறையில் அவருக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகி விட்டது, இப்பொழுது என்ன செய்யணும்? அவர் ஜக்காத் கொடுக்கணும். அந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால், உதாரணத்துக்கு துல் ஹஜ் மாதம் பிற 25 26 உங்கள்கிட்ட இருந்துச்சு, ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இருந்துச்சுன்னு வைங்க, உங்கள்கிட்ட டாலர்கள் இருந்துச்சு அல்லது காசு இருந்துச்சு, பணம் காசு இருந்துச்சு, முஹர்ரம் தலைப்பிறையில தான் உங்களுக்கு ஜக்காத் கடமை ஆகுது. அந்த தலைப்பிறைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால உங்கள்கிட்ட இருந்ததுக்கு உங்களுக்கு ஆக முக்கியமா தேவை ஒரு வாகனம் நீங்க வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வீடு கட்ட ஒரு காணி தேவை வாங்கிட்டீங்க, அப்படி இந்த காணி வாங்கிட்டீங்க, வாகனம் வாங்கிட்டீங்க, ஒரு வருஷம் பூர்த்தியாக முந்தி அந்த காசை பாவிச்சிட்டீங்க, அப்படி இந்த அதற்கு ஜகாத் இல்ல. ஒரு வருஷம் பூர்த்தியாகினதற்கு பின்னால பூர்த்தியாகுவதோடு அந்த பணம் உங்களோட கையில இருந்தா அதுல 2.5% ஜகாத் கொடுக்கணும். அப்ப ஜகாத் எவ்வளவு இருந்தா கொடுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்துக்கு ஒரு கணக்கும் வெள்ளிக்கு ஒரு கணக்கும் சொன்னாங்க. நபியவங்க தங்கத்துக்கு சொன்னாங்க 20 மிஸ்கால் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த 20 மிஸ்கால இந்த காலத்துடைய இந்த கிராம் கிலோ கிராம் உடைய கணக்கு நாங்க பார்த்தோம், கிட்டத்தட்ட 96 கிராம் வருது. அந்த 20 மிஸ்கால எங்கட கிலோ கிராம் உடைய அளவுல நாங்க அடிப்படையில போட்டு பார்த்தோம், 96 கிராம் உடைய அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட தங்கம் அல்லது அந்த தங்கத்துடைய பொறுமதியுடைய பணம் இருந்தா அவருக்கு ஜகாத் வாஜிப். அந்த 96 கிராம் தங்கத்துடைய வேலையை நாங்க பார்த்தோம்னா, நாங்க இன்னைக்கு விசாரிச்சோம், இங்க வெறும் பியூ தங்கம், அதாவது சொன்னாங்க 15 அல்லது 16 டாலர் கெனேடியன் டாலர் போகுது ஒரு கிராம். சரி, இவர் ஜுவல்லரி அதாவது செய்த நகை வாங்கினா அது 18 19 20, அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரியான விலை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, சரி, பியு தங்கத்தை நாங்க எடுத்துக்கொண்டு அந்த 15 வச்சோம் சொன்னா, அந்த 15 96 நாங்க பெருக்கினோம் உண்டா, 1000 சொச்சம், சுமார் 1500 சொச்சம் என்ன வருது, அதாவது டாலர்கள் வருது. அந்த டாலரை நாங்க எங்கட சிலோன் மணியில சிலோன் கரன்சியில பெருக்கி பார்த்தோம், கிட்டத்தட்ட ஜகாத் சுமாராக, அது தங்கத்துடைய விலை கூடினா கூடும், குறைஞ்சா குறையும் அவ்வளவு. அப்ப சுமாரா தங்க ஒரு ஆளுக்கு ஜகாத் எப்ப கடமை ஆகுது? 1,135,000 40 மாதிரி இருந்த அவருக்கு ஜகாத் கடமை. ஆனாலும் நபி அவர்கள் வெள்ளியினுடைய வேலையை சொன்னாங்க. 200 திர்ஹம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 200 திர்ஹம் நாங்க இந்த கிலோகிராம்ல கணக்கு போட்டு பார்த்தோம் என்றா சுமார் 672 கிராம் வெள்ளியில ஒரு ஆள்கிட்ட இருந்து அவருக்கு ஜகாத் வாஜிப். 672 கிராம். இப்ப இங்க நாங்க பார்த்தோம் 10 கிராம் $3 போகுது. வெள்ளி 10 கிராம் $3. அதை நாங்க கணக்கு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 70-71 டாலர் சுமாராகத்தான் வருது. என்ன சுமாரா ஒரு 70-71 டாலர் மட்டும் வருது. 171 டாலர் கிட்டத்தட்ட வருது. அதாவது 10 கிராம் $3 என்று வச்சா 672 அந்த கிராம டாலரால நாங்க பார்த்தோம் ஒரு 170-171 டாலர் வருது. அதை நாங்க பார்த்தோம் எங்களோட நாட்டுடைய கணக்குப்படி ஒரு 13,000-14,000 என்று வைங்க. அப்ப நீங்க தங்கத்துல கணக்கு பார்த்தா 140,000 கிட்டத்தட்ட சரியா புள்ளி விவரம் அல்ல சுமாரா. நீங்க வெள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு 13,000-14,000 தான் வருது. அதனால உலமாக்களுடைய கருத்து என்ன, நீங்க தங்கத்துல கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 135,000-140,000 வார வரைக்கும் நீங்க ஜகாத் கொடுக்க மாட்டீங்க. அதனால ஏழைகளுக்கு பெரிய நஷ்டம். நீங்க வெள்ளியுடைய கணக்கு எடுத்தீங்கண்டா ஒரு 13,000-14,000 வந்துட்டாலே உங்களுக்கு ஜகாத் கடமையாகுது. அதனால உலமாக்களுடைய கருத்து ஜகாத்துல ஏழைகளுக்கு எதுல அதிக லாபம் இருக்குதோ அதை பார்க்கிறது தான் சிறந்தது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால எங்கட ஜகாத்துல எதுல ஏழைகளுக்கு அதிக லாபம் இருக்குதோ அந்த லாபத்துடைய அடிப்படையில அதுல பேணுதல்ல. நீங்க வெள்ளியில கணக்கு பார்த்தா, நீங்க வெள்ளியில கணக்கு பார்த்தா அந்த தங்கமும் உள்ளுக்கு வந்துடும். ஆனா தங்கத்துல கணக்கு பார்த்தா வெள்ளி வராது அதுக்குள்ளுக்கு. நீங்க வெள்ளியில கணக்கு பாக்குறீங்க, அப்படி போற வெளியில தங்கமும் அதுக்குள்ளுக்கு வந்துடும். ஆனா நீங்க தங்கத்துல மாத்திரம் பாத்தீங்க வெள்ளியில வராது. அதனால முதலாவது கண்டிஷன் என்ன, 1 வருஷம் பூர்த்தியாக ஆகணும். இரண்டாவது, அந்த பணம் உங்களோட கையில இருக்கணும். அதாவது அதை நீங்க கபது பண்ணணும், அது உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். கையிலாண்ட கட்டுப்பாடு உங்களோட கையில இருக்கணும் இல்ல. நீங்க பேங்க்ல டிபாசிட் செஞ்சுக்கிறீங்க அல்லது அது வியாபார பொருள்ல சாமானா இருக்குதுன்னு வைங்க, எப்படியும் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். உதாரணமா இங்க சிலவங்க வேலை செய்யறாங்க, அவங்கள சம்பத்துல ஒரு வீதத்தை வெட்டி கொண்டே வராங்க. எப்பொழுது அவங்க அதுல இருந்து விடுபடுவாங்களோ 25-30 வருஷத்தை பின்னால அந்த ஒரு ஃபண்ட் ஒன்று கொடுக்கறாங்க. அந்த ஃபண்டுக்கு இப்ப உங்களுடைய ஜகாத் கடமை இல்ல. ஏன், அது உங்களோட கட்டுப்பாட்டுல இல்ல, அது உங்களுக்கு இப்ப சொந்தம் இல்ல. அது எப்ப கிடைக்குமோ அதுல ஜகாத் வரும். அதனால 1 வருஷம் பூர்த்தியாகவும் ஆகணும். இரண்டாவது, அதை நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுல உங்களோட சொந்தத்துல அந்த பணம் இருக்கணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் அந்த பணம் உங்கள்கிட்ட கையில் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, வர வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி, வர வேண்டிய கடனையும் ஷாஃபி மதஹபுல சேர்க்கணும். நீங்க கொடுக்க வேண்டிய கடனையும் ஷாஃபி மதஹபுல சேர்க்கணும். மற்ற மதஹபுகள்ல கொஞ்சம் சலுகைகள் இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட மதஹபுல நீங்க கொடுக்க வேண்டிய கடனையும் ஜகாத்துல சேர்க்கணும், வர வேண்டிய கடனையும் ஜகாத்துல சேர்த்து கொடுக்கணும். ஆனா வர வேண்டிய கடனை ரெண்டா பிரிக்கலும். ஒன்று, ஒரு கடன் இருக்குது, உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட யாரு கடன் எடுத்தாரோ அவர்கிட்ட பணமும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எப்படியும் அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த பணத்தை கலட்டேனும், இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த கிழமையோ அடுத்த மாதமோ நான் கலட்டிடுவேன் என்று சொன்னா ஜகாத் கணக்கு பார்க்கக்கூடிய வேலையில அந்த வர வேண்டிய கடனையும் சேர்த்து தான் நீங்க கடன் கணக்கு பார்க்கணும். நீங்க கொடுக்க வேண்டியதையும் சேர்க்கணும், வர வேண்டியதையும் சேர்க்கணும். இன்னும் ஒரு கடன் உண்டு இருக்குது, அந்த கடன் வாரதில் உங்களுக்கு நிச்சயமே இல்லை. என்ன இவ்வளவு காலமா எடுத்து 2-3 வருஷமாகுது தாரேன் தாரேன் ஏமாத்தி கொண்டிருக்கிறார், ஆனா இன்னும் தரல. அப்ப அந்த கடன் உங்களுக்கு வரும் என்ற நிச்சயம் ரொம்பவே குறைவாக இருந்தால் அந்த கடனுக்கு உடனடியாக ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால் அந்த ஜகாத் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது, அப்ப 4 வருஷத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும் நீங்க ஜகாத். ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால் அந்த பணம் உங்களுக்கு கடன் வர வேண்டியது கிடைக்குது, அப்ப 5 வருஷத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், இப்ப உதாரணமா ஒரு ஆள் உங்களுக்கு 5 லட்சம் தரைந்தாருன்னு வைங்க, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த 5 லட்சத்திலிருந்து 5 வருஷத்துக்கு தேவையான ஜகாத்தை நீங்க என்ன செய்வீங்க, முதலாவது கலட்டுவீங்க. இப்ப அதுல மொத்தத்திலிருந்து கொஞ்சம் குறையும், குறையும் அந்த குறைஞ்சதிலிருந்து என்ன செய்யறது, மறுக்க 2வது வருஷம் 3வது வருஷம் இப்படி என்ன செய்யறது, அந்த 5 வருஷத்துக்கும் என்ன செய்யணும், கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறது அவசியம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தீங்க, வைங்க இப்ப முஹர்ரம் தலப்புறையில நீங்க கணக்கு பார்க்க போறீங்க. இந்த ஜுல்ஹஜ் மாசத்துடைய கடைசியில கடனை கொடுத்து முடிச்சிட்டீங்க, அப்ப அது உங்களோட ஜகாத்துல வராது. ஆனா கணக்கு பார்க்க வேண்டிய வேளையில அவருக்கு நீங்க கடன் கொடுக்க இருந்தா அந்த கடனையும் சேர்த்து தான் கணக்கு பார்க்கணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி வியாபாரத்துல நாங்க எடுத்துக்கொண்டோம் சொன்னா, இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பிசினஸ் செய்யறாரு, அல்லது இங்க ஷேர் மார்க்கெட்ல அவருடைய 10 share 20 அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, அதுல அவர் எவ்வளவு ப்ளோக் பண்ணிக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் அவர் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கணும். நீங்க இப்ப பொருள் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அதையும் எடுக்கணும். ப்ராஃபிட்ல மாத்திரமல்ல ஜகாத், உங்களோட ப்ராஃபிட், உங்களோட முதல், உங்களோட ஸ்டாக், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு வருதோ அதுல தான் ஜகாத். சிலர்கள் தப்பா நினைக்கிறாங்க, ப்ராஃபிட்ல கொடுக்கிறது, லாபத்துல கொடுக்கிறது, அதல்ல. மொத்தம் எவ்வளவு வருதோ அந்த மொத்தத்துல கணக்கு பார்த்து என்ன செய்யணும், 2.5% ஜகாத் கொடுத்துடணும். ஆனா அதற்கு இன்னொரு நிபந்தனை என்ன, நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு காணியை, ஒரு வீட்டை வாங்குறீங்க, வாங்குற நீயத்துல பிசினஸ் நீயத்து இருந்தா தான் அதுல ஜகாத் வரும். இப்ப நீங்க ஒரு 2 million கொடுத்து ஒரு வீட்டை வாங்குறீங்க, நீங்க உங்களோட நீயத்து என்ன, நான் அதுல தங்க போறேன், நான் என்னுடைய மனைவி புள்ள குட்டிகளோட வாழ போறேன், அந்த 2 million வீட்டுக்கு ஜகாத் இல்ல, ஏன், அது உங்களோட தேவை. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு காணி ஒன்று வாங்குறீங்க, நல்ல பொறுமதியான காணி, ஆனா உங்களோட நீயத்து அந்த காணியை விற்கிறது இல்ல, எனக்கு ஒரு மகனைக்கு வீடு கட்டி கொடுக்கணும், எனக்கு ஒரு மகனைக்கு அவருக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வாங்குற நீயத்துல அல்லது வாங்கினதற்கு பின்னால எப்பொழுது அதை விற்கணும், வியாபாரம் பண்ணணும் என்ற நீயத்து வருமோ அப்பொழுது ஜகாத்து வாஜிபு. எப்பொழுது வியாபாரத்துடைய நீயத்து இல்ல, உங்களோட தேவைக்காக வேண்டி வாங்குறீங்க, மகனுக்கு வீடு கட்ட, மகளை வீடு கட்ட, உங்களுக்கு வீடு கட்ட, உங்களுக்கு நீங்க என்ன ஒரு வாகனம் ஒன்று வாங்குறீங்க, உங்களோட சொந்த தேவைகளுக்காக வேண்டி வாங்கினா அதுல ஜகாத் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, உங்களோட சொந்த தேவைக்காக வேண்டி நீங்க வாங்குறீங்க, அதுல ஜகாத் இல்ல. அதாவது வியாபாரத்துடைய நியத்து வந்துருச்சு. உதாரணமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொழும்புல ஒரு 10 பேஜ் காணியை வாங்கி போட்டீங்க, வாங்குற நேரத்துல 5 லட்சம் தான், இப்ப 1 million ஆகிருச்சு. இப்ப இந்த மார்க்கெட்ல உள்ள அந்த வேலையை போட்டுதான் நீங்க ஜகாத்தை கணக்கு பார்க்கணும். நீங்க 5 வருஷத்துக்கு முந்தி வாங்கும் போது அது 5 லட்சம், இப்ப 1 million 10 லட்சம் ஆகிருச்சு மார்க்கெட்ல, அந்த ஏரியாவுல வளமையா ஒரு பேச்சு எவ்வளவு போகுதோ அந்த விலை போட்டு, அதுவும் நீங்க வியாபார நோக்கத்தில் இருந்தால் அந்த காணியுடைய இப்பொழுது தற்பொழுது உள்ள விலை, சில வேளை காணி கூடும், சில வேளை காணி விலை குறையும், கூடினா உங்களுக்கு ஜகாத் கூடும், குறைஞ்சா உங்களுக்கு ஜகாத்துல குறையும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால என்ன, எந்த பொருள்ல உங்களுக்கு வியாபாரம் நீயத்து வருமோ அதுல ஜகாத், ஏதா சொந்த பாவினைக்கு இருக்குமோ அதுல ஜகாத் இல்ல. அதே மாதிரி சிலர்கள் ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க, மெஷினரிசிக்கு பல மில்லியன் பொறுமதியான மெஷினரி சேர்க்குது, ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு, அதுக்கு சாமான கொண்டு போக லொரி வச்சிருக்கிறாரு, அப்ப இதெல்லாம் என்ன, அவருடைய வியாபாரத்திற்கு உதவி. அவர் மெஷின் வச்சு தைக்கிறாரு அல்லது மெஷின் வச்சு இண்டஸ்ட்ரியில் வச்சிருக்கிறாரு, அதுல வரக்கூடிய மத்த பிசினஸுக்கு கணக்கு பார்க்கணும். ஆனால் அந்த கருவிகளுக்கு, அந்த பொருள்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி தன் பெண்களுடைய நகை எடுத்துக்கொள்ளுங்க. பெண்களுடைய நகையை என்ன கூறுது, ஒரு ஊருடைய வழக்கம். ஒவ்வொரு ஊர்ல நாங்க எடுத்துக்கணும், எங்கட செலவுல எடுத்துக்கொள்ளும், சிட்டியில வாழக்கூடியவங்க ஒரு தொகை நகையை போடுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் கிராமங்கள்ல வாழக்கூடியவங்க இன்னும் ஒரு தொகையை நகையை போடுவாங்க, நல்ல பெரிய அதாவது ரொம்ப வசதியான ஊர்கள் இன்னும் ஒரு இத நகை போடுவாங்க. அந்த ஊர் வழக்கம், ஊர் வழக்கமும் 2-3 மாதிரி இருக்கும். ரொம்ப வசதியான ஃபேமிலி அவங்க அதிகமா போடுவாங்க, நடு நிலைமை மிடில் கிளாஸ் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு அளவு நகை பாவிப்பாங்க. எங்கட ஷரியத்துல என்ன சொல்ல, மிடில் கிளாஸ் அந்த ஊர்ல ஒரு சாதாரணமான நடுத்தர வயதில் உள்ள பெண்கள் எத்தனை பவுன் நகையை பாவிப்பாங்களோ அத்தனை பவுன் வகை வரைக்கும் தான் உங்களுக்கு அனுமதி. உதாரணமா ஒரு கிராமத்துல நடுத்தரவாதிகள் 10 pounds தான் பாவிக்கிறாங்க, அப்படின்னா 10 pounds. இன்னும் சில ஊர்கள்ல மிடில் கிளாஸ் காரங்க 15 pounds தான் பாவிக்கிறாங்க, 15 pounds தான் அனுமதி. இன்னும் சில ஊர்கள்ல நடுத்தரவாதிகள் 20 pounds பாவிக்கிறாங்க, 20 pounds தான் அனுமதி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதற்கு மேல இருந்தால் ஷாஃபி மதாவுடைய சில இமாம்களுடைய கருத்தப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். உதாரணமா வைங்க, 15 pounds தான் உங்களுக்கு அனுமதி என்று வைங்க, உங்களோட நீங்க வாழ்ற ஊர்ல மிடில் கிளாஸ் காரங்க நடுத்தரவாதிகள் 15 pounds தான் பாவிக்கிறாங்க, அப்ப உங்களுக்கு 15 பவுண்ட் தான் அனுமதி. உங்கள்கிட்ட 20 பவுண்ட் இருந்தா சில இமாம்களுடைய கருத்துப்பாடு அந்த 20 பவுனுக்கும் சேர்த்து கொடுக்கணும். அப்ப அது எவ்வளவு பெரிய நஷ்டம்? நீங்க ஒவ்வொரு வருஷமும் 20 அப்படி கொடுத்து கொண்டு போனா பெரிய நஷ்டம். அதனால நீங்க அதுல 5 குறைச்சீங்கண்டா 15 பவுன் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதோட நகையில பாவிக்கிற நகத்தான் பாதிக்கிற நகை. நாங்க எப்படி விளங்க கூடாது? அந்த நகையை 24 மணித்தியாலமும் போட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படி ஒன்று இல்லை. பெண்கள் ஃபங்க்ஷனை போடுவாங்க, நிக்காகளை போடுவாங்க, திருமணங்களை போடுவாங்க, மற்ற டைம்ல கலட்டி வைப்பாங்க, அப்படின்னு அதுவும் போடுற நகை மாதிரி. இன்னும் சிலவங்க என்ன செய்யற, அவங்களோட பணத்தை சேவ் பண்ண நகை வாங்கி வைக்கிற, பிஸ்கட்கள் வாங்கி வைக்கிற, அது இந்த நகையில சேராது, அது உங்களோட பிசினஸ்ல தான் சேரும். சிலர்கள் என்ன செய்யறாங்க, தங்கத்தை வாங்கி வச்சா விலை கூடும் தானே சொல்லி வாங்கி வைக்கிற, அது இந்த ஆபரணத்துல சேராரு, அது அவங்களோட எல்லாத்துக்கும் கொடுக்கணும், மொத்தமா கொடுக்கணும். அதனால நாங்களும் என்ன செய்யறது, ஓரளவு எங்கட மிடில் கிளாஸ் வாழக்கூடிய பகுதியினர் அதிகமா ஒரு 15-20 பவுன் வச்சுக்கிறது. சில இடங்கள்ல 50 பவுன் 100 பவுன் கிலோ, அதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. அதெல்லாம் சில இடங்கள்ல கிலோ கணக்கில் தான் இப்ப பேசுறது. அதனால அதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. ஏதோ ஓரளவு மிடில் கிளாஸ் காரங்க எத்தனை பவுன் பாவிக்கிறாங்க அதற்குத்தான் அனுமதி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆஹா, இப்படி பல மசாயல்கள் இந்த ஜக்காத்துடைய விடயங்கள் இருக்குது. அதனால நாங்க கூறுகின்றான் தங்கத்தையும் வெள்ளியையும் யாரு சேர்த்து வைக்கின்றார்களோ அதற்குரிய ஜகாத்தை கொடுக்காமல் இவர்கள் சேர்த்து வைக்கின்றார்களோ அவங்களுக்கு பயங்கரமான அதாபம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. என்ன செய்யப்படும்? நரகத்துடைய நெருப்புல இந்த தங்கம் இந்த வெள்ளியை கொண்டு போய் அப்படி போடப்பட்டு அதை சூடு காட்டப்பட்டு அதை உருக்கப்பட்டு அவர்களுடைய நெற்றிகள், அவர்களுடைய முதுகுகள், அவர்களுடைய விலா எலும்புகளுக்கு சூடு போடப்படும். பின்னால உங்களோட ஆத்மாக்களுக்கு நீங்க சேர்த்து வைத்தது இதுதான். நீங்க சேர்த்து வச்சது இதோ அனுபவிங்க சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்ல எங்கேயாவது ஒரு நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு, மலையை அல்லாஹ் நிறுத்தி விட்டான்டா, ஆக முக்கியமான காரணம் அந்த ஊர்லயோ அந்த நாட்டிலேயோ மக்கள் ஜக்காத் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. இப்பொழுது அல்லாஹ் பஞ்சத்தை அனுப்பி வைப்பான், இப்பொழுது அல்லாஹ் அங்க மலையை நிறுத்தி விடுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எவ்வளவு முக்கியமானது. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால இப்பொழுது சிலர்கள் மதம் மாறிட்டாங்க, சிலர்கள் முர்த்தத்தா போனாங்க, சிலர்கள் என்ன செஞ்சாங்க, பொய் நபியை வாதிட ஆரம்பித்து அவர்களை பற்ற ஆரம்பித்தாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, நான் தொழுவேன், நான் ஜகாத் கொடுக்க மாட்டேன். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அதுல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க, சொன்னாங்க, நபியுடைய காலத்துல ஒரு ஆள் ஒட்டகத்துக்கு ஒட்டகம் ஜகாத் கொடுக்கிறாரு, ஒட்டகத்தை கொடுக்கக்கூடிய வேலையில ஒரு கயிறோடு தான் கொடுக்கணும், சும்மா ஒட்டகத்தை இழுத்து கொண்டு வர இயலாது. ஒரு அதாவது ஒட்டகங்களுக்கு ஒட்டக மந்தைகளுக்கு பகரமா அவர் ஒட்டகத்தை ஜகாத்தா கொடுக்கிறாரு. என்னுடைய காலத்துல அதே ஒட்டக மந்தைகளுக்கு ஒட்டகத்தை ஜகாத்தா தரக்கூடிய வேலையில நபியுடைய காலத்துல கயிறோட கொடுத்தாரு, என்னுடைய காலத்துல இந்த கயிற்றை தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவனோடு நான் ஜிஹாத் செய்ய தயார். வல்லாஹி லவ் மனஊனி இகாலன் லஜஹத்துமாஹும், அந்த கயிற்றை தர முடியாது என்று சொன்னாலும் அவர்களுடன் நான் ஜிஹாத் செய்வேன் என்று ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு ஜகாத்துடைய விடயத்தில் எச்சரிக்கையா இருந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால் அல்லாஹ் எங்கட பொருளை பாதுகாக்கணும், பயங்கரமான பெரிய பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கணும், ஜகாத்தை கொடுக்கணும். யாரு ஜகாத்தை கொடுத்தாங்களோ அவர் அவர்களுடைய பொருளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கொழும்புல உள்ள பெரிய ஒரு பிசினஸ்காரர், மாஷால்லா பேங்கோட எந்த தொடர் ஃபீம் இல்ல, நல்ல சுத்தமான முறையில ஹலாலான முறையில பெரிய மல்டி மில்லியனர், அவருடைய ஒரு இஸ்டோ சொண்டிக்கு மட்டக்குழியில, அதாவது அவர் அந்த ஹோல்சேல் பிசினஸ் செய்யறாரு, அரிசி பருப்பு போன்ற பெரிய அளவுல பிசினஸ், அவர்கிட்ட அந்த அதாவது அந்த இஸ்டோஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அவ்வளவு பெரிய இஸ்டோஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 3 வருஷத்தை முன்னால மட்டக்குழியில பெரிய ஒரு சூறாவளி காற்றொண்டு அடிச்சுச்சு. அவரு சொன்னாரு, ஹசரத் எந்த தினத்துல காத்து அடிச்சுச்சோ அன்றைக்கு முந்தைய தினம் என்ற தினத்துல அந்த சூறாவளி காற்று அடிச்சுட்டோ, அதற்கு முந்தைய தினத்துல தான் எங்கட இஸ்ட்ரோஸ்ல இருந்து, அதாவது இஸ்ட்ரோஸுக்கு ஒரு 4-5 கெண்டனர்ல நாங்க நிறைய சாமான கொண்டு வந்து அடுக்கிட்டோம். அப்படியே இப்ப நாங்க அந்த இஸ்ட்ரோஸ்ல சாமான அடுக்கி கொண்டே இருக்கிறோம், அடுக்கி 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 வந்துட்டோம். முன்னால முந்தின தினம் தான் 4-5 கெண்டனர்கள்ல சாமான். அடுத்த நான் மழை பெய்யுது, சூறாவளி அடிக்குது, ஆனா அல்லாஹுடைய குதிரத்தை அவர் சொல்றாரு, எந்த ஜகாத் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எந்த இடத்துல நாங்க சாமான அடுக்கி இருந்தோமோ அங்க ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த இஸ்ட்ரோஸ்ல வெறும் நடுவில் இருந்து சில சீட்டுகள் பறந்து பேசுறது சொல்லுவாங்க. நடுவில் இருந்து பறக்க சான்ஸ் இல்ல, ஒரு ஓரத்திலிருந்து ஒரு மூலையிலிருந்து தான் சீட்டுகள் பறக்கும். அந்த ஓல மூலத்தின் மூலையிலிருந்து பறந்திருந்த அவருடைய அந்த வியாபார பொருட்களுக்கு பெரிய சேதம். அவர் சொல்றாரு, ஒரு மூட்டுக்கு கூட ஆபத்து வரல, அந்த மேல பறந்து போன சீட்டை போடுறது மட்டும்தான் எனக்கு செலவு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை, நான் வருஷம் கணக்கு பார்த்து ஜகாத்த கொடுக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பொருளை வீணாக்க மாட்டான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால எங்கட பொருளை நாங்க பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். வருஷம் நாங்க கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய முறைப்படி அந்த ஜகாத்தை கொடுத்துட்டோம், அல்லாஹ் நிச்சயமா பாதுகாப்பான். ஜகாத் முக்கியமான ஃபர்து, அதற்கு பின்னால் உள்ளது சுன்னத்து தன் சதகா. சதக்கா இருக்குது, அது யாருக்கும் நீங்க கொடுக்கலாம், அதாவது சதக்கா உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுக்கலாம். சதக்கா இதற்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லி இல்ல, நல்ல காரியங்களை எல்லாத்துக்கும் செய்யலாம். நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் சதக்கா கொடுப்பதுல போட்டி போடுவாங்க, ஒரு ஆள் 100 உண்ட, இன்னொரு ஆள் 150, இன்னும் ஒரு ஆள் 133. நபி அவர்கள் ஜிஹாதி கேட்கிறாங்க, அந்த தபூக்குடி யுத்தத்துக்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வராங்க, ஹதரத் உமர் வீட்டிலிருந்து நேர் பாதியை கொண்டு வராங்க, அவர்கள் தான தர்மம் செய்வதையும் அவர்கள் போட்டி போடுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் அவர்களுடைய எந்த அமலையும் எங்களுக்கு முந்தையில மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு காணி ஒன்று இருக்குது, அந்த மஸ்ஜித் நபவி அதை விஸ்தரிக்கப்படக்கூடிய தேவை வருது. இப்பொழுது கேட்கிறாங்க, இந்த காணியை வாங்கணும். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொந்த பணத்தால 35,000 திர்ஹம் கொடுத்து அந்த காணியை வக்ஃப் செய்யறாங்க. மதீனாவுல ஒரே ஒரு நல்ல தண்ணி கிணறு உண்டு, பீரே ரூமானு சொல்லக்கூடிய கிணறு, இப்பொழுது சொல்லப்படுது அந்த கிணறை வாங்கி யாராவது வக்ஃப் செஞ்சா அல்லாஹ் நானே கியாம நாள்ல அவருக்கு சுவர்க்கத்துல ஒரு அழகான ஊற்றுக்கண்ணை கொடுப்பான். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு 25,000 திர்ஹம் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்றாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் நல்ல காரியங்கள் வந்தா அந்த சஹாபாக்கள் யாரும் பின்வாங்க மாட்டாங்க. அதனால் நாங்க ஜகாத்தையும் கொடுக்கிறது கடமை, சதகாவையும் அதிகம் அதிகமா கொடுக்கிறது, அதன் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் கிடைக்கும். நபி அவங்க ரமதானுடைய மாதம் வந்தா எந்த அளவுக்கு நபிக்கு கிட்ட யாரும் நிக்கலாம், அந்த அளவுக்கு நபி அவங்க என்ன செய்வாங்க, சதகா கொடுப்பாங்க. அதற்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்திருக்குது. இப்ப எங்க நிவியோக்கள் இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, அங்க ஒரு பள்ளி கட்டுவதற்குரிய கலெக்ஷன்ல அவங்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மாவிலையும் அவர்கள் அது பத்தி கொஞ்ச நேரம் உங்களுக்கு முன்னால சொன்னாங்க. அதனால் நல்ல சந்தர்ப்பம், நாங்க கேள்விப்பட்டோம் இந்த பள்ளி வாங்கக்கூடிய வேலையில இங்குள்ள சகோதரர்கள் போன வேலையில மாஷா அல்லாஹ் அவங்க பெரிய முயற்சி செய்து இந்த பள்ளிக்கும் நிறைய உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அங்குள்ள எங்க ஸ்ரீலங்கன்ஸ் இங்கே மாதிரி அவர்களுக்கு இன்னும் தனியான ஒரு கட்டடமோ ஒரு காணியோ உண்டு இல்ல, அதனால் அங்குள்ள எங்க சகோதரர்கள் எல்லாத்தையும் உண்டு சேர்க்கணும், நல்ல நாள்கள் அவர்கள் உண்டு சேரணும், நல்ல விஷயங்களை சொல்லணும், வணங்கணும், இபாதத் செய்யணும் என்ற நல்ல நோக்கத்துல அவர்களும் என்ன ஒரு திட்டத்தோட வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீங்க எவ்வளவு குறைவா செய்தாலும் அல்லாஹ்வுடைய கூலி நிறைவா தான் தருவான். நபியுடைய ஹதீஸ், மன்பனா லில்லாஹி பைத்தன், யார் அல்லாஹ்வுக்காகவே ஒரு வீட்டை கட்டுறாரு. ஒரு ரிவாயத்துல வருது, அதாவது ஒரு கிளிக்கூண்டு மாதிரி ஒரு புறா கூண்டுடைய அளவுக்கு கட்டினாலும் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கிறான். அல்லாஹ் அவன் கஞ்சத்தனம் இல்ல, முழு ஹசானாவுக்கும் அவன் சொந்தக்காரன். நீங்க ஒரு புறா கூண்டு மாதிரி தான், ஒரு கிளி கூண்டு மாதிரி தான் கட்டுறீங்க. ஆனா அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துக்கு தோதுவா சுவர்க்கத்துல மாளிகைகளை கட்டுறான். அதனால என்ன செய்யறது, எங்கட ஜகாத்தையும் நிறைவேற்றது. நல்ல சந்தர்ப்பம் உண்டு, எங்கட சகோதரர்கள் நிதியோக்கள் இந்த வந்திருக்கிறாங்க, அவர்கள் உணர்ந்த பள்ளி விடயத்துக்கு உங்கள்ட்ட அதற்காகவே உங்களோட உதவிகளையும் தேடி வந்திருக்கிறாங்க. அதனால உங்களால் ஏழுமான அளவு தாராளமாக நீங்க அவர்களுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவர்களையும் நாங்க கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நாங்கள் பலகீனர்களே, யா அல்லாஹ் ஈமானில் குறையுள்ளவர்களே, யா அல்லாஹ் பாவங்களுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. யா அல்லாஹ் பாவங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் பாவங்களுக்குரிய சூழலை ஏற்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் சகல விதமான நல்ல காரியங்களுக்குரிய சூழலை ஏற்படுத்தி விடுவாயாக. உண்மையான யக்கீனை தருவாயாக, உண்மையான தக்வாவை தந்தருள்வாயாக, யதார்த்தமான தவக்குலை தந்தருள்வாயாக. இந்த முறையிலே நாம் வாழுவதை நீ விரும்புகின்றாயோ யா அல்லாஹ், அந்த முறைப்படி இந்த உலகத்துடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. நம் அனைவர்களுடைய பிரச்சனைகளை சிக்கல்களை நீக்கி வைப்பாயாக. ஹலாலான தொழில் வியாபாரத்தை தந்தருள்வாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நபி அவர்களும் சஹாபாக்களும் இந்த தீனுக்காகவே எந்த அளவுல பாடுபட்டார்களோ யா அல்லாஹ், அதே போன்று இல்லாவிட்டாலும் யா அல்லாஹ் நாங்களும் எங்களுடைய உடலால பொருளால அதிகம் அதிகம் உன்னுடைய தீனுக்கு பாடுபட தௌஃபீக் செய்வாயாக. நபி அவர்கள் எந்த கவலையை மேற்கொண்டார்களோ அந்த உண்மையான கவலை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய செய்வாயாக. வ ஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். பிரஹ்மத்துக்கு யா ரஹமர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.